உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் இவ்வுலகத்தை மீட்டீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். விவிலிய சிந்தனையாக எசையா 53:3-6. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் பாரம் தாங்காமல் இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். நம் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழுகின்றோம், இறைவன் கற்றுத்தந்த பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை இந்நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்வோம்.
இந்த சிலுவை பாதையை தியானிக்கும் போதுதான் கடவுளுக்கு எதிரான வாழ்க்கையை வாழறோன்னு தோணுது.
ஆமா, மனுஷனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான பண்புகள் கூட பல வளர்ந்த பெற்றோர்களுக்கு சில சமயங்களில் இல்லாமல் போகுது. பசங்க மேலே பாசம் வச்சு வளர்த்து அவங்க நல்லா நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க.
அப்படி இருந்தும் சில பேருக்கு அன்பு காட்ட தெரியலையே.
நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும், மற்றவங்களை பற்றி குறைகளை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்போ நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீங்களா இல்லை ஏழைகளாக இருப்பீங்களா? நம்மள சில பேர் மற்றவங்களை பற்றி நல்லது பேசுனா நாம் செல்வந்தர்களாக இருப்போம், ஆனால் அதுவே மற்றவங்களை பற்றி குறைகளை பேசுனா நஷ்டம் நமக்கு தானே. அதனால குறைகளை பேசாமல் அன்பை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு நாம் வாழணும்.
ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவையை ஏற்றுக்கிட்ட இயேசு அவ்வளோ கொடுமையை அனுபவித்த அந்த சமயத்திலையும் மற்றவங்களை மன்னிக்கிறாரு.
அருண், எத்தனை முறை சொல்லி தர முடியும்? அவனுக்கு இன்னொரு கால் பண்ணு.
ம், சரிடா, ரிங்கு போகுது.
ஹலோ. ஆ சொல்லுடா, இப்போதான்டா ஹாஸ்பிட்டல் வந்தோம்.
என்னடா சின்ன அடின்னு சொன்ன, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
சின்ன அடியெல்லாம் இல்லைடா, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஏதோ ஓ நெகட்டிவ் பிளட் கேட்குறாங்க. நீ கொஞ்சம் பக்கத்தில் ட்ரை பண்ணுறியா? சரி சரி இரு, நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன்.
என்னடா ஆச்சு?
அவனுக்கு ரத்தம் தேவைப்படுதாம். உனக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்பில் யாராவது தெரியுமாடா?
தெரிஞ்சா என்ன என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறியா? இது தேவைதான்ப்பா, நம்ம கூப்பிட்டோமே வந்தானா அவன்? இங்கே பாரு அருண், எப்படியோ போட்டோம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டேன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அன்றைக்கி பப்பு கூப்பிட்டோமே வாடான்னு சொன்னான், என்ன சொன்னான் அவன்? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அப்படி இப்படின்னு டைலாக் விட்டான்ல. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி நீயும் வாங்கி கட்டிக்காத, அதான் சொல்ல முடியும்.
என்னடா ஒருத்தனுக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க? நாளைக்கு எனக்கும் இதே நிலமை வந்தா இப்படி தான் பேசுவியா என்ன? உன்னோட பகைவன் யாருக்காச்சு இந்த நிலமை வந்தாலும் நீ உதவி செய்கிறதை நிறுத்தக்கூடாதுரா? உனக்குள்ளே ஏன் இப்படி ஒரு கேவலமான எண்ணம்? விவிலியத்தில் உனக்கு அன்பு செலுத்துவரிடமே நீ அன்பு கொடுத்தா அதனால் பயன் என்ன? உன்னோட பகைவர் இடத்திலும் அன்பா இருக்கணும்னு வார்த்தை இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அன்பு காட்ட மறக்காது. காலாகாலமா கிறிஸ்தவனா இருந்து என்னடா பிரயோஜனம்? பேசிக் குவாலிட்டியான அன்பே உன்கிட்ட இல்லையே, சில பேரை பார்த்தா அடிக்கலான்னு கூட தோணும். இருந்தாலும் கடவுள் அதை விரும்புறது கிடையாதுரா. அதனால மனம் மாறி நல்ல மனசு இருக்க பழகிக்கோ. நீ பைபிளில் இருக்கபடி உடனே வாழ சொல்லலை, அப்படி உன்னால் மாறவும் முடியாது. நல்ல பண்புகள் வேணும்னு தூய ஆவியார்கிட்ட கேளு. அட்லீஸ்ட் நாளையிலிருந்து பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உறுதியாயிரு. ஜிம்முக்கெல்லாம் போய் சேஞ்ச் ஆகுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையான சேஞ்ச் இல்லைடா. வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மூலமாக வருமே ஒரு சேஞ்சு, அதுதான் உண்மை.
ஒரு மனுஷன் எப்படி கடவுள்கிட்ட போய் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவரே சொல்லிட்டாரு. அது போல தான் நாம் வாட ஜபம் செய்யணும். ஜபம் மாற்றம் தரும் இறைவா, நாங்கள் பல நேரங்களில் மனித தன்மையே இல்லாமல் வாழ்ந்ததற்கும் அதற்கு துணை போனதற்கும் வருந்துகின்றோம். நீதியின் மேல் நம்பிக்கை இல்லாமல் பொய்மையே வெல்லும் என்ற தவறான சித்தாந்தத்தை பரப்பியதற்காக வருந்துகிறோம். தீமையை தடுத்து நிறுத்தவும் பாதகம் செய்வோரை கண்டு பயம் கொள்ளாமல் அவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர எங்களுக்கு நல் மனதினையும் மடதிடத்தையும் தாரும். இவற்றை உம் வழியாக வேண்டுகிறோம். ஆமென். தனிமரம் தோப்பாக முடியாது. மனிதன் ஒரு சமூக பிராணி. உறவு அவனுக்கு மிக அவசியம். உறவின்றி வாழ்வில்லை. உறவும் உண்மையாய் இருக்கும் போதே மனிதன் வாழ்வு நலம் பெறுகிறது. உறவு கொள்ளவே உறவை தேடியே இறைமகன் மனிதரானார். அவருக்கு உறவு மிக அவசியமானது. தந்தையோடும் தூய ஆவியோடும் அவர் உறவு கொண்டார். திருத்துவத்தின் உறவு படைத்தல், காத்தல், பராமரித்தல் என்பதில் வெளிப்படையாய் தெரிகின்றது. உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வ தரிசனம். உறவிற்காக தன் நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்க விரும்பவில்லை. தியாகத்தோடு இழக்க முன்வந்தார். துறந்ததினாலேயே நாம் மீட்பு பெற்றோம். நம்மோடு கொள்ளும் உறவிற்காக நிலையை துறந்து நம்மோடு இயேசு உறவு கொள்கின்றார். மகனே மகளே என நம்மை அன்பாய் பார்க்கின்றார். மனிதர்கள் இன்று தங்களை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பிக்கொண்டு தனித்தனி தீவாக வாழ்ந்து வருவதாலேயே இன்று அச்சம் அதிகரிக்கிறது. மனபாரம் வேலை பளுவினால் அதிகரிக்கிறது. உதவிட யாரும் இல்லை. இவனும் யாருக்கும் உதவி செய்ய முன்வருவதில்லை. எனவே இவனுக்கும் யாரும் முன்வருவதில்லை. தனிமை இவனை விரட்ட இவன் தடுமாறுகின்றான். நோயாளியாய் இவன் வாழ்வு பரிதாபத்திற்குரியதாக மாறுகின்றது. ஊதாரி மைந்தன் ஓமையை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுமூகமான முடிவு, எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. உறவை விரும்பும் தகப்பனார் ஒன்றிணைக்கின்றார். மகன்களும் பிரிந்தாலும் உணர்வு ஒன்று சேருகின்றார்கள். மகன் இளையவன் பிரிந்து செல்ல முற்படும் போதும் மூத்தவன் கோபப்படும் போதும் தகப்பனார் அனுமதிக்கின்றார். சில நேரங்களில் தனித்திருக்கும் போது புரிதல் நன்கு ஏற்படும். ஆனால் புரிந்து வரும்போது மூவரும் ஒருவர் ஒருவரை ஏற்று உறவுக்கு முற்படுகின்றார்கள். இவற்றை நாம் லூக்கா அதிகாரம் 15 பார்க்கலாம். ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். உறவிலே வாழும்போது நல்ல மாதிரியை காட்டுவது மிக அவசியமானது. மாதிரிகைகள் சரிவர இல்லாததால் இன்று இளையவர்கள் விளையாட்டு வீரர்களைப் போலவும் பல சுற்றுச்சூழலிலே இவ்வுலகிலே வாழும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகவும் அவர்கள்தான் நம்முடைய மாதிரிகள் என்று அவர்களை மாதிரிகையாக கொண்டு மாய உலகிலே வாழ்ந்து தங்களது வாழ்வை வீணாக்குகிறார்கள் என்பது நம்முடைய புலம்பலாக அமைந்துள்ளது. உடன் வாழ்வோரின் உறவு சரிவர இல்லாததாலும் அவர்கள் தங்களது வாழ்வின் வழி வளரும் தலைமுறையினருக்கு நல்ல மாதிரியை காட்டாததாலும் இன்றைக்கு இளையவர்கள் திசை மாறி செல்ல நேரிடுகின்றது. இதனால் சமூகம் ஆரோக்கியம் இல்லாத நிலையிலேயே செல்லுகின்றது. தவக்காலம் நமக்கு தரப்படும் உறவின் அற்புதமான காலம். ஒப்புரவாவது மிக அவசியமானதும் கூட. படைத்தவரோடு மட்டுமல்ல, நம்மோடு வாழ்வாரோடும் நம்மை ஒப்புரவாவது காலத்தின் கட்டாயம். நல்ல ஆரோக்கியமுள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவதில் அக்கறை கொள்வோம். நம்முடைய நல்ல மாதிரிகையின் படி புதிய சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உறவிலே இறைவனை உயிர்ப்பிக்கச் செய்து தெய்வ தரிசனம் பெறுவோம். உயிர்ப்பின் தளிர் நம்மிலே புதிய சகாப்தத்தை தரட்டும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்வோம். இயேசு ஆறுதல் கூறுகிறார். அவற்றை அடுத்த நிலையில் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பில். இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் எட்வர்ட்.